ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறைவனுக்கு முன்னால் இவை எடுபடுவது கிடையாது. சக்தி நடந்து அசத்து பிரகாசியாது, அதுக்கு சான்று வகையாது. பிரபஞ்சம் இறைவனால் அறியப்படாமைக்கு காரணம் மெய்யின் இடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்கனின். சிவபெருமானுக்கு முன்னாலே இந்த உலகம் எடுபடாமல் இருக்கிறது. அதுக்கு ஒரு அழகான வெண்பா சொல்றாரு, பிரபஞ்சம் இறைவனால் அறியப்படாது, அதனால் அவனுக்கு இழுக்கு இல்லை. உடனே நீங்க அவருக்கு தப்பு அவர் மேல குறை சொல்லக்கூடாது. கடவுள் வந்து இந்த உலகத்தை நுகர தெரியலையா? கடவுளுக்கு கடவுளுக்கு வந்து இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியலன்னு சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு அனுபவிக்க தெரியுது உலகத்தை, ஆனா கடவுளுக்கு அனுபவிக்க தெரியல. கடவுள் என்னமோ வந்து வாங்கி போயிருக்காரு, உங்களுக்கே தெரியும். கடவுள் வந்து என்னென்னமோ கேட்டிருக்காரு, இயற்பகையார் வீட்டுக்கு கூட வந்திருக்கிறாரு. அப்பா உன்னுடைய மனைவியே அனுப்புனவாரு, கொஞ்ச தூரம் போயிட்டு இயற்பகையும் முடிவா ஓலமும் இது சோதிக்கிறதுக்காக வந்தது தானே. உடைய இறைவன் தான் எல்லாம் கடந்த பொருளா இருக்கிறேன். எந்த அளவுக்கு அவன் அனுபவித்திருக்கான் இறைவன் நம்ம கிட்ட எதை தெரியுமா எதிர்பார்க்கறான்? உண்மையான ரகசியம் அதுதான். கல்யாணம் நடக்க போது சுந்தரம் இருக்கு, தடுத்து ஆட்கொள்வதற்காக வராரு. நீ எனக்கு அடிமைங்கிறாரு, உங்க தாத்தா ஆர்வம் எழுதி கொடுத்த ஓடு இருக்குதுங்கிறாரு. உடனே இவர் ஆமா அடிமைன்னு அங்க பஞ்சாயத்துல சொல்றாங்க. எல்லாம் சரி, யோசிச்சு பாருங்க, இந்த அடிமையை வச்சுக்கிட்டு அவர் வீடு கட்டினாரா, ஏதாவது விவசாயம் பண்ணாரா, இல்ல ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிச்சாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. வரலாறு உங்களுக்கு சொன்னது மட்டும்தான் இவர் நீ எனக்கு அடிமைன்னு, ஆனா உண்மையில இவர் தான் அவருக்கு அடிமை. அவருக்கு பசிக்குது, சுந்தரருக்கு பசிக்குது. அது எப்பேற்பட்ட புள்ள, சாதாரண வீட்டு பிள்ளையா? கூழு கஞ்சி கம்மன் கூழுக்க ஒரு கூழ குடிக்கும், அது ராஜா வீட்டுக்கான குடி. அந்த குடும்பத்துல பிறந்து அரச குடும்பத்துல வளர்ந்தது. மிடியிலா மனைகள் தோறும் திருக்கச்சூர்ல போய் பிச்சை எடுத்துட்டு வர, அது சிவபெருமான் தனக்கு கூட பிச்சை எடுக்கல. இவருக்கு பசிக்குது சொல்லி நல்ல குடும்பத்துல நல்ல தரமா கண்ணப்பன் ருசி பார்த்து கொடுத்த மாதிரி நல்ல நல்ல உணவு எங்க கிடைக்கும்? நெய் வழி வழி வேணும் போட்டுருக்கு இவருக்கு. அந்த மாதிரி இடத்துல போய் சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. அப்ப யார் யாரு கடிமை? அர்த்தராஜ்யில ஒரு தலைவர் இடத்துல தூது போயிருக்காரு, யார் யாரு கடிமை? இவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு மகிழ மரத்து கிழப்போ அங்க போ இங்க போ, சரி சரி திருவொட்டியூர்ல யார் யாரு கடிமை? அப்ப எவன் ஒருவன் இறைவன் இடத்திலே நான் அடிமை என்று சொல்லி அன்புக்கு ஆளாகிறானோ, உண்மையில் இவனை விட இறைவன் எளியவன். அவன் நமக்கு அடிமையாகிறான், நாம அவனுக்கு அடிமையாகல. அந்த வரலாறு எதை சொல்றது? அதுதான் சொல்றது. இவர் இந்த உலக பொருள்களிலே மயங்கி வாழ்கிறார். அந்த குடும்பத்தில் பிறந்து அரச குடும்பத்தில் வாழக்கூடிய இவர் அசத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை உலகியல் என்பதை நுகர்ந்து கொண்டிருக்கிறார். யானையேற்றம், குதிரையேற்றம், வில்பயிற்சி, வால்பயிற்சி, மந்திரம் எல்லாம் தெரியும். ஜோரவர் கல்யாண காட்சியெல்லாம் சேர்க்கிறார். பெருமான் காட்டுவார் பாருங்க, ஆகா ஒரு குதிரை மேல வர காட்சியெல்லாம் அட்டகாசமா இருக்கும். இதுவரையில் அசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஆன்மா இது. எப்ப அவர் வந்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அப்ப கூட இவருக்கு அந்த நில கொள்ளல, பித்தனோ பேயனோ திட்டுற. ஆனா அவ்வளவு திட்டியும் வாங்கிட்டு நீ எனக்கு அடிமைதான், நீ வாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில உணர்த்துறாரு. தலைமையில திருவடியை வைக்கிறாரு. தம்மானே அறியாத சாதியார் உணர்வுன்னு வருத்தப்படுறாரு. ஒரு ஏன் இந்த தகவலை நான் சொல்றேன்னா, 12 திருமுறைகளுக்கும் சிவஞான போதத்தின் 12 நூற்பாக்களுக்கும் தொடர்பு உண்டு. தனி புத்தகமே போட்டிருக்காங்க, திருமுறை தெளிவே சைவ சித்தாந்தம் ஒரு புத்தகமே இருக்குது. அப்ப 7ஆம் சூத்திரமாகிய இது 7ஆம் திருமுறையாகிய சுந்தரர் வாழ்க்கையோடு தொடர்புடையது. நாளைக்கு 8 அது மாணிக்க வாசகரை தொடர்பு படுத்தி காட்டுவாங்க. கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். 6 திருமுறைகளுக்கும் முன்னையும் பார்த்திருக்கலாம் நீங்க. 7ஆம் திருமுறைக்கும் 7ஆவது நூற்பாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதுவரையில் அசத்தை நுகர்ந்து அசத்தாகி இருந்தார் இறைவன், ஆட்கொண்ட பிறகு சத்தை நுகர்ந்து சத்தாக மாறியிருக்கிறார். அதுவரை தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓஹோ இறைவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறான். அதான் இங்க சொல்றாரு, பிரபஞ்சம் இறைவனாக அறியப்படாது, அதனால அவனுக்கு எதனா குறை வருமானு கேட்டா வராது. அவனுக்கு அவன் படைச்ச உலகத்தை அவன் அனுபவிக்கிறான்னு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு அழகான பாட்டு, அந்நியம் இல்லாமை அறக்கு ஒன்று உணர்வு என்றால், தன்னுள் அடங்கி இருக்கக்கூடிய பசு பாசங்களோடு வேற்றுமை இல்லாமல். அந்நியம்னா வேறுபாடு, நமக்கு தெரிஞ்சதுதான். எப்படி சொந்தத்திலேயே அந்நியத்திலேயே பொண்ணு அப்படின்றோம். அந்நியம் இல்லாமை வேறுபாடு இல்லாத தன்மையான அறக்கு ஒன்று உணர்வென்றாம். இறைவனுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எதுவும் கிடையாது, நன்மை எதுவும் இல்லை, குறைபாடும் இல்லை. அந்நியம் இல்லாம் யாரு? சிவபெருமான். எந்த பொருளிலிருந்தும் வேறாக இல்லாதவன், எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்கிறான், அந்நியம் இல்லாதவன். இறைவன் நமக்கு அந்நியம் சொல்ல முடியுமா? ஆனா நம்ம கேட்கலாம், அவர் பக்தர்களுக்கு மட்டும் அருள் கொடுக்கிறாரு, மீதி பேருக்கெல்லாம் அருள் கொடுக்க மாட்டாரு. ஞான சம்பந்த குழந்தை அழுதா மட்டும் பால் கொடுக்கிறாரு, மீதி குழந்தை அழுதா பால் கொடுக்க மாட்டாரு. ஒரு சந்தேகம் வரும் நமக்கு, எல்லாருக்கும் அம்மையப்பரே உனக்கு அம்மையப்பர், அப்ப இதுல உங்க குழந்தை கிடையாது, அந்த குழந்தை அழுதா மட்டும் தான் பால் கொடுப்பீங்களா என்று கேட்கறது நியாயம், உண்மைதான். ஆனா ஒரு செய்தி என்னன்னா, மார்கழி மாசம் விடிய கால நேரம், சில வீடுகள்ல கிராமப்புறத்துல நெல்லு வைக்கிறதுன்னு பெரிய கொப்பரை ஒண்ணு ஒரு மூணு கல்லு வச்சுட்டு பனை ஓலெல்லாம் வச்சு நெல்லு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல சில பசங்க அந்த நேரத்துக்கு சில விளாஞ்சிக்கிட்டு வந்து போட்டு கொளுத்தி குளிர் காயும், குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கும். நெருப்பு இருக்குது, அஞ்சாறு பையன் குளிர் காயறான்னு வச்சுங்க, கிட்ட உட்காரவனுக்கு குளிர் குறையும், வெப்பம் தெரியும். அப்பால இருக்கிறவனுக்கு அது நெருப்பு மேலே தப்பு, நெருப்பு மேல தப்பு கிடையாது. நெருப்பு அதே சூட்டோடு அதே வெப்பத்தோடு அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கிட்ட உட்காரவனுக்கு குளிர் அடக்குது, எட்ட உட்காரவனுக்கு குளிர் அடக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு நியாயம் அதுல இருக்குது, சில பேர் வெடிகிறவர்ல செத்து பராஞ்சிக்கிட்டே இருப்பான், சூரியன் முடிகிறவர்ல சில பேர் குளிர் காஞ்சிக்கிட்டே இருப்பான், குடும்பத்தில் கூட பாத்தீங்கன்னா சில பேர் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான், கடைசி வரல அருந்து செருப்பும் கிழிஞ்ச சட்டையுமாவே தெரியுவான். இது இந்த பிறகு எதுக்கு வந்தது? பகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி ரூபா கூட வச்சுக்கோங்க, கோடி தொகுத்தாருக்கும் ஒருவா நிம்மதியா சாப்பிட மாட்டான். துய்ச்சல் எரியுது, அதுவும் தலை எழுத்து அவ்வளவுதான். சம்பாதிக்க பிறந்தது அது, உட்காந்து சாப்பிட பிறந்தது இது. சிலது நிம்மதியை கடைசி வரல ஆனந்தமா சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆபீஸ்ல எடுத்துட்டாங்க, ரெண்டு பேரும் வேலை பார்த்தா இருப்பான், நாலு பேரும் ஜாலியா இருப்பான். இயற்கை உலகத்துக்கு இது இயற்கை, இதெல்லாம் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆகியனாலே இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும், அந்நியம் இல்லாம் இறைவன் யாருக்கும் வேறானவன் கிடையாது. அசத்தை காண்பவனேன், இந்த உலகத்தை அவன் பார்ப்பான் என்று அவன் பார்த்துனாங்கிறானே, அவன் என்ன பார்ப்பானேன், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவன் அந்நியமா காணான். புதுசா ஒண்ணும் தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது. ஒருத்தர் வீட்டை இட்டும் போய் இது பாருங்க, இதுதாங்க உங்க வீடு, இந்த பக்கம் இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குங்க, இங்க பாருங்க இந்த படம் மாட்டிட்டு இருக்கேன்னா சிரிப்பாரு அவரு. இது ஏன் உடையா, நான் தான் ஏன் உன்னை இட்டும் போய் உனக்கு சொல்லணும், என் வீட்டுல என்ன இருக்கு எனக்கு தெரியாதா, அவனு அவருக்கு என்ன விளக்கிறது. அதே மாதிரி இறைவனுடைய வீடுதான் இந்த உலகமே, நாம என்ன பண்றோம், அவன் சொத்து நம்ம சொத்துன்னு சொல்லி விட்டுருக்கோம். இந்த உடம்பு யார் சொத்துங்க? நம்ம சொத்து கிடையாது, நாம நினைச்சுங்கிறோம். கால நான் தான் சோப்பு போட்டு குடிச்சு, நான் தான் பவுடரு போட்டன் சென்ட் அடிச்சுக்கிட்டு சொல்லி கிடக்கிறான். இந்த உலகமும் நம்மளுது இல்ல, உடம்பும் நம்மளுது, உடம்பு எனக்கும் நம்ம பேச்சு கேட்டிருக்க. பல்லு விழாம இருந்தா கேக்குமா, தலைமுடிய விழாம இருந்தா அதுவே கேட்க மாட்டேங்குது நம்ம பேச்ச, தலை முடி மதிக்க மாட்டேங்குது நம்மள, பண்டு கேட்க மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது. ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா? என்னால் பிறக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் இறக்கவும் இங்கு நான் யார்? நம்ம கிட்ட எந்த அதிகாரமே கிடையாது. நாம சொல்றோம் இது எண்ணிது, இந்த வீடு எண்ணிது, இந்த புத்தகம் எண்ணிது, இந்த பேனா எண்ணிது. சார் அதை கொடுங்க சார், பேனாவ நேரத்தான் 20 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற எண்ணிது. இது எதுவுமே நம்புறது கிடையாது. சிவன் சொத்து எது? இந்த உலகமே சிவன் சொத்து. இங்க கோயில் இருந்து வர குண்டு ஊசி கிடையாது, எண்ணெய் பாட்டல் கிடையாது, துணி கிடையாது, சிவன் சொத்து இந்த உலகமே. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குளம் நாசம். என்னது? உங்களுக்கு பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். இதான் இந்த பழமொழிக்கு வழக்கம், சிவன் சொத்து. இந்த உலகம் சிவன் சொத்தியா, இந்த உடம்பு சிவன் சொத்தியா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பிறவி கிடையாது, இன்னைக்கு உனக்கு குளம் நாசம், வம்சவிருத்தி அது இது எதுவும் வேணாம். உனக்கு ஏன் பிறவி கிடையாதுன்னு அர்த்தம், அது அதை புரிஞ்சுக்கணும். நாம பிறவி இருந்தால் பாசம் தொடர்ந்து வந்து கை வழங்கி கால் வழங்க வந்தவங்க ஒரு கை வழங்கலாம் எதுவுமே கிடையாது. அதுதான் அதனால அசத்தை காண்பவனே இந்த உலகத்தை அவன் பார்ப்பான்னு சொன்ன அந்நியமா காணும், அவனுக்கு இது புதுசா தெரியாது. அவன் முன் கதிர்மும் இருள் போல, இந்த உலகம் எப்படி தெரியுமா, கதிர்மும் நானாவது சொன்னேன், நட்சத்திரம் சொன்னேன், மெழுகுத்தி சொன்னேன், மின்னொலி பூச்சி சொன்னேன், சாமி என்ன சொல்றாங்க இருள் போல. ஆஹா, கதிருக்கு முன்னால இருட்டு எங்கன்னா எடுபடுதுலாம், வெளிச்சமாவது லேசா தெரியுதுன்னு சொல்லுவோம், ஒரு மத்தாப்பு கொடுத்தா கூட சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுடுவோம், வெடி வச்சு வெளிச்சமாவது தெரியும், சாமி நட்சத்திரம் இருட்டு போலன்ட்டாங்க. பொண்ணை நம்ம அதுவும் இதுவும் முரண்பாடு ஆச்சுன்னு அர்த்தம் வைக்க கூடாது, ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். வெளிச்சம் வந்ததும் இருள் அகன்றதா, இருள் அகன்றதும் வெளிச்சம் வந்ததா, இதுக்கு என்ன விட நாம சொல்லுவோம், வெளிச்சம் வந்ததும் இருட்டு அகன்றதா, இது போனது போல அது எங்க அப்புறம் வந்தது, அது வந்ததும் இது போயிடுதுங்க. லேடிஸ் சீட்ல உட்காந்துட்டு இருப்பான், நடத்துனர் சீட்ல உட்காந்துருப்பான், நடத்துனர் வந்ததும் லேடிஸ் சீட்ல வந்தது, லேடிஸ் வந்ததும் இரண்டு போயிடும். இதான முறை, உயிர் வரையும் ஊக்குறல் மெய் விட்டு ஓடுவாரு நன்னூர்ல, அது வந்ததும் இழந்து போறது, அதான் முறை. உண்மை என்ன தெரியுமா, அதெல்லாம் கிடையாது, இருட்டு எங்கேயுமே போகல, அங்கேதான் இருக்கு. இப்ப கதவு போட்டு இருட்டு நாலு பக்கமும் இருட்டு மூடிட்டீங்க யார், மூணு பக்கமும் சுவரு, நாலாவது பக்கமும் கொஞ்சோட இடைவெளி இருக்கு, இருட்டு மூடிட்டீங்க, அந்த வெளிச்சம் எங்க போச்சு, அந்த இருட்டு எங்க போச்சு, எந்த வழியா போச்சு, இந்த ரூம்ல இருந்து போயிருக்கீங்களா, எந்த வழியா போச்சு, இருட்டு எங்கேயுமே போகல, இருட்டும் அங்கதான் இருக்குது, வெளிச்சமும் எங்கேயும் போகல, அங்கேதான் இருக்குது. இருட்டின் அடர்த்தி அதிகமாகிற பொழுது வெளிச்சத்தின் அடர்த்தி குறைகிறது, வெளிச்சத்தின் அடர்த்தி அதிகமாகிற பொழுது இருட்டின் அடர்த்தி குறைகிறது. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒண்ணுதான், ஒன்றே இடம், பிடிக்கவே இல்லையா. ஆகையினாலே அது ஒரு பக்கம் இருக்குதா, முரண்பாடு நினைக்க வேணாம், சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால் இருட்டு நான் என்று நிமிர்ந்து நிக்காததை போல, அதே மாதிரி கதிரவனாக சிவருமான் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நிமிர்ந்து நிக்குமா, நான் தான் காணாமல் விடும், சிவருமானுக்கு முன்னால் ஆணவம் வந்து நிக்க முடியுமா, அவர் பேச்சை கேட்டாலே ஓடிப்போம், அவர் பேச்சை கேட்டாலே ஓடிப்போம், அவர் வேற ஒன்றும் பண்ணுவானா, பேரை கேட்டாலே ஓடிப்போம். ஆகையினாலே அவன் முன் கதிர் முன் இருள் போல, அந்த ஓமையை இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், எதிர்மாறா புரிஞ்சுக்க கூடாது, இது என்ன முரண்பாடா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கதிரவனுக்கு முன்னால் இருள் எப்படி சுத்தமாக பிரகாசிக்காமல், அதாவது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுகிறதோ, அதே போல இறைவனுக்கு முன்னால் இந்த பாசத்தினுடைய ஆற்றல் எல்லாம் அல்லது இன்ப நுகர்வுகள் எல்லாம் தென்படாமல் போய்விடும். மானா அசத்து இன்மை மற்று, அதுக்கு என்ன பேர் வச்சு பாருங்க, மானா அசத்து, மாண்பு இல்லாத அசத்து, நமக்கு தான் மாண்புடைய அசத்து, நம்ம ஆளுங்களை கேட்டு பாருங்க, இந்த பொறிப்புடங்களால கெட்டு போறவங்க தான் நாம, விட்டில் மூச்சுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அது என்ன பண்ணுது, விளக்க சுத்தி வந்து கண் பார்வையினாலே அதுல விழுந்து கதையை முடிச்சுக்குது. யானைக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், பெண் யானையை கட்டு ஆசைப்பட்டு சுத்தி சுத்தி வந்து படுகுழியில விழுந்துருது, ஒரு யானையை காட்டி யானையை மாயக்கிறதுமா, குழி வெட்டி வச்சிருப்பான், அது மெய் காரணமாக, என்ன ஒண்ணு கண் காரணமாக, பூவனுடைய வாசனையை முகர்ந்து கொண்டே வருகிறது, தேனில் விழுந்து மாட்டிக்கிட்டு சில நேரம் தப்பிக்க முடியாம நிறைய தேனீக்கள் ஈவாகிகள் உயிர் விடுகிறது, அது மூக்கு பிரச்சனை. மீன் நாக்குப்பூச்சிக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிற தூண்டில்ல, அதுவும் பிரச்சனை, அதுவாயிடுது. அசுன பறவைன்னு ஒரு பறவை இருக்குது, அசுன பறவைனா இசையை கேட்டு மயங்கக்கூடிய பறவை, மென்மையா வாசிச்சுக்கிட்டே வந்த மயங்கி கெட்ட வரும், அப்படியே வர மாதிரி இருக்கும், வாசி விட்டு தட்டாளு ஒரு அடி அடிச்சுன்னா அது அதிர்ச்சியில உயிரியே விட்டுடும், அந்த இசை மாறினாலே உயிரை விட்டுடும், தட்டாளு ஒரு அடி அடிச்சா யாழை வாசித்து பறையை அடித்தாமா வேகமா ஒரு தட்டு தட்டா போதும், அதிர்ச்சியில கீழே உணர்ந்துடும், உயிரையும் விட்டுடும், அது காதால கெட்டது. அதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் வச்சான் ஆண்டவன், நமக்கு அஞ்சு பிரச்சனையும் வச்சிருக்கான், இதுகள்ல இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயமா, மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்கட்டும், மாத்திரை ரெண்டு மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாங்கிற சக்கரை வெட்டிக்காரு, ஒரு குடி குடிச்சிட வேண்டிதான், பக்கத்துல இருக்கிற மட்டும் அவ்வளவு பாயசம் அடிக்கிறாரு, பாத்துருவோம் ரெண்டுல ஒண்ணு பால் பாயசமாம என்ன ஆகுது, இப்படி ஒவ்வொன்றதுக்கும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவஸ்தப்பட்டு அவஸ்தப்பட்டு அவசரம். ஆகினால நமக்கு பொறுத்த வரையில இந்த அசத்து, இந்த உலகம், இந்த பொறிபுரங்களுக்கு உரிய உலகம் இன்பம் உடையது, மாட்சிமை உடையது, அழகுடையது. இறைவனை பொறுத்தவரை மானா அசத்து, மாண்பு இல்லாத தவமிழ், தகுதி இல்லாத ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாத அசத்து பொருளாக இருக்கிறது. ரொம்ப அழகான சிவனுக்கு முன்னால இந்த பொருள்லாம் உலக பொருள்கள் சிறந்து நிற்காது. அதனால இறைவனுக்கு ஒரு குற்றமும் கிடையாது, அதை நாம புரிஞ்சுக்கணும். ஆகையினால கதிரவனுக்கு முன்னால் இருள் போல அது தன் ஆற்றல் இழந்துவிடும், இது மதிப்பற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் யாவையும் சூனியம் சத்து எதிர் அகலின் சத்தே அறியாது. சத்து என்ன பண்ணது, இறைவனை, இறைவன் வந்து என்ன பண்ணா அந்த உலக பொருட்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். அடுத்த நிலையில ஏழாம் நூற்பாவனுடைய இரண்டாம் அதிகரணம், அசத்தாகிய கரணத்திற்கு அறிவு இல்லை. இதை கொஞ்சம் கவனிக்கணும். அசத்தாகிய காரணம், அசத்துன்னா நாம நாத சொன்னோம், இங்க ஒண்ணுதான் சொல்றாரு. சத்து அசத் மீண்டும் சொல்றேன், சத்து அசத்து சிந்திச்ச பாருங்க. அங்க சத்துன்னு சொல்லும் பொழுது சிவபெருமான சொன்னோம், அசத்துன்னு சொல்லும் போது தனு கரண போன போகும் ஆடையும் சொன்னோம். இங்க என்ன சொல்றாருன்னா அசத்து, அசத்துன்னா இந்த கருவிகளை மட்டும் சொல்ற, எது இந்த உட்கருவி புறக்கருவி இதுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க, ஞான இந்திரியம், அறிவு பொறிகள். இது என்ன பண்ணுது, வெளியில இருந்து சேகரிக்கிறியா செய்திய, ஒற்றர்கள் மாதிரி, தூதர்கள் மாதிரி செய்திகளை போய் ஒற்றர்கள் மாதிரி செய்தியை சேகரிச்சுக்கிட்டு வருது. அது கூட பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் நின்று பற்றுது, ஒண்ணு சென்று பற்றுது. எது மற்றதெல்லாம் நின்று பற்றுதான், கண்ணு மட்டும் சென்று பற்றுதான். அங்க நடக்குதான் இது வச்சு கூட பாக்கிறான், தொலைநோக்கி வச்சு கூட பாக்கிறான், இது சென்று பற்றுகிறது. அப்ப பக்கத்து விட்டு வட சொல்றாங்க, கமகமனு வாசனை வருது, அது நின்று பற்றுது, சில பொறிகள் நின்று பற்றுது. அப்ப இதுக்கு நீங்க அறிவுடையதுன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையாகவே நாக்குக்கு, அந்த நாக்கை கொண்டு விசாரிச்சு பாருங்க, நாக்குல இருக்கிற கருவிகளை சொல்லுவீங்க, இந்த நரம்பெல்லாம் இருக்குது, இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இந்த நரம்பு முடிச்சுக்கள் இன்னும் சுவையை உணர்கின்றன அறிவியல் உருமா சொல்லலாம். நாக்குக்கு அது பேர் நாக்கு ஒண்ணும் தெரியாது, இது இனிப்பு கசப்பு காப்பு போப்பு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு ஆறு சுவையும் அதுக்கு தெரியாது. அதை கொண்டு உயிர் உணர்கிறது, நாக்கு உணரல, கண்டு பார்க்கல. எப்படி கண்ணாடி இருக்குது, கண்ணாடி விலை உயர்ந்த கண்ணாடி, 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் கண்ணாடி வாங்கி வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்கிறவர் படிச்சுக்கிட்டே இருந்தாரு, ரொம்ப அருமையான பகுதி ஜோரா இருக்கு படிக்க படிக்க, திடீர்னு ஒரு போன் வந்தது. ஆனா அந்த கதையும் உடம்பு முடியல, அந்த போனும் கட்டாயமா அட்டன் பண்ண வேண்டிய போன். உடனே கண்ணாடி கிட்ட ரெண்டு வரி படிச்சு இது வந்துடுறேன், கண்ணாடி கிட்ட இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணுச்சு இல்ல, ரெண்டு வரி படிச்சு வைக்கி, இந்த ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு பேசிட்டு வந்து கண்ணாடி கிட்ட கேட்டா அது என்ன பண்ணும், இவ்வளவு நேரம் படிக்கிறது, ஆனா கண்ணாடி எல்லாம் அவர்களை படிக்க முடியாது, கண்ணாடி கொண்டுதான் படிக்கிறாரு, கண்ணாடியை கொண்டு படிக்கிறாரே ஒழிய கண்ணாடி தானாக படிக்குமா, கட்டாயம் படிக்காதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி கண்ணும் படிக்காது, கண்ணும் பார்க்காது, கண்ணாடியை கொண்டு கண் பார்க்கிறது, கண்ணை கொண்டு உயிர் பார்க்கிறது, உயிரை கொண்டு உள்ள இருக்கிற சிவம் பார்க்கிறது. கண்ணாடியை கொண்டு கண் பார்ப்பதை போல கண்ணை கொண்டு உயிர் பார்க்கிறது. அப்ப கண்ணு ஒரு கருவி, அது ஒரு மாயா தனுகரணம்னு பேர் வச்சாங்க பாருங்க, மாயையிலிருந்து வந்த ஒரு அசித்து, அசித்துனா அறிவற்றது, மீண்டும் சொல்றேன், அசித்துனா அறிவற்றது. ஆனா நீங்க பேர் என்ன வச்சுக்க, ஞானேந்திரியம், அது அறிவு பொறி, அதுதான் செய்திகளை கலெக்ட் பண்ணி வந்து தருது, இந்த 5 இந்திரியங்களும் வெளியில இருந்து கொண்டாந்து கொடுக்குது, உள்ள இருக்கிற மனசு அதெல்லாம் திட்டமிடுது, உடனே 6வது அறிவு பிறக்குது, இப்படி எல்லாம் சொல்றீங்க. அதுல வேற அந்த மனசுக்கெல்லாம் இன்னமும் பேர் வச்சிருக்கீங்க நீங்க, மனமானது நிச்சயிக்கும், மனம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், சிந்தை வந்து வரிசைப்படுத்தி சிந்திக்கும், என்னால் செய்ய முடியும் அகங்காரங்களும் எல்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த கரணங்களும் அல்லது அறிவு பொருள்கள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்களும் உண்மையில் அறிவுடையனவா என்று பார்த்தால் அவற்றின் பெயர் வேண்டுமானால் ஞானேந்திரியம் என்று இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் அறிவற்றவையே. அதுதான் நீ சொல்ற அசத்து, நீங்கள் அல்லது உங்களால் அறிவுடையனவாக கருதப்படுகிற இந்த ஞானேந்திரியங்களும் மனம் முதலாகிய அந்த கரணங்களும் என்ன பண்ணாது, அறிவு இயலது. இவற்றுக்கெல்லாம் என்ன கிடையாது, அறிவு கிடையாது. ஆதலின் இறைவனை அவை நுகர மாட்டா, அறியாது. ஒருமைப்பன்மை மாற்றம் இருக்குதுன்னு நினைக்க வேணாம், நோக்க வேணாம், அப்படிலாம் கிடையாது. சொன்னா ஒரே நிலையில சொல்லும். அதனால அவர் அசத்துன்னு ஒருமையில ஆரம்பிச்சு ஒருமையிலே முடிக்கிறார். நாம விளக்கம் சொல்லும் போது பண்மையில் ஆரம்பிச்சு பண்மையில முடிக்கிறோம், அவ்வளவுதான். நூற்பாவெல்லாம் தெளிவா இருக்கும், ஒரு சில பிழைப்பாடு கூட இருக்கவே இருக்காது. ஆகையினால அதுதான் சொல்றாரு இங்க, அசத்தாகிய கரணத்திற்கு அசத்துனா நம்ம சொன்னமே இந்த அந்த கரணங்களும் இந்த ஞானேந்திரியங்களும் அப்படி வச்சுக்கோங்க. அறிவு இல்லை, அறிவு என்பது இல்லையே. இந்த தத்துவ பிரபஞ்சத்துக்கு அறிவு கிடையாது. இப்ப நம்ம சொன்ன கருத்தை தான் இங்கே வருது. அவ்வாறு கூறுவதற்கு காரணம், கரணம் ஆன்மாவுக்கு கண்ணாடி போன்றது, கண்ணாடியில் ஒன்றும் இல்லை, ஆயினும் எதிர்ப்பட்ட பொருள்கள் அதில் விளங்கி தோன்றுகின்றன. அதுபோல அவரு முகம்பாக நான் படிக்கிற கண்ணாடி சொன்னா முகம் பார்க்கற கண்ணாடி சொல்றாரு, பெரிய கண்ணாடிக்க பீரோவில் பாட்டுற நிலை கண்ணாடியோ ஏதோ ஒன்று அதுக்கு போனால் அதில் ஒன்றும் கிடையாது. எது நிக்குதோ அதை பிரதிபலிக்குது. ஆன்மாவை என்ன பண்ணுவோம், எது இருக்குதோ அதை பிரதிபலிக்கும். இந்த சடங்கில் எது இருக்குதோ அதை அடையாளம் காட்டும், அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதை மாத்தி கூட காட்டும். ஏமாத்திரத்தான் எவ்வளவு இருக்குது, ஒண்ணு இன்னொன்னா காட்டுறது எத்தனை இருக்குது. தப்பாவே புரிஞ்சுக்குவான். இப்ப கூட எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. இப்ப ஏன் உத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, அந்த இந்த 45 லெவல்ல போறதுனால இந்த சாலையஸ்திரம் சொல்லுவாங்க பாருங்க, காவா சூவான்னு தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சில பேர் தப்பாவே அடிக்கிறான், அது வேற விஷயம். இந்த காலத்துல எதையும் நம்பி படிக்க முடியும், எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த மூணும் சொல்றாங்க பாருங்க சங்க இலக்கியம், அதெல்லாம் படிக்கவே முடியாது. நான் என்ன பண்றது, மூணு புத்தகம் வாங்கிடுவேன், மூணு பதிப்பு, அந்த பதிப்பு இந்த பதிப்பு மூணு பதிப்பையும் சேர்த்து வைக்கணும். மூணு புத்தகம் வச்சிருக்கேன், மூணு பதிப்பு வச்சுக்கிட்டு படிப்பேன். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒற்று புழையில நிறைய வருன்றதுக்கு வச்சு சொன்னார். ஒற்று ஒற்று உணரானவனை ஆளுங்க, உடன் மூவர் சொல் தோக்க தேவைப்படும். ஒற்றர்களை அணிச்சா ஒரு ஒற்றன் சொல்றதை நம்பாத, அவன் தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம். குறைந்தபட்சம் மூணு ஒற்றனை நியமிக்க வேண்டும். இந்த ஒற்றன் சொல்வது அந்த ஒற்றன் அவரை பேசிக்கிட்டு வந்துடப்பாது, வெளியில உட்கார வச்சு உள்ள இருந்தாரே நான் சொல்றதே நீ சொல்லணும், அவர் என்ன லீவ் போட்டு இவன் சொல்லி சொல்லணும், கிழக்க போன மேற்க போனோம். மூணு பேருக்கும் அவன் ஒற்றனே அவனுக்கு தெரியக்கூடாது. ஒற்று அவன் எதுக்காக அனுப்பப்பட்டாலும் தெரியக்கூடாது. ஒற்று ஒற்று உணராமை ஆள்க, ஒற்றர்களை இந்த ஒற்றன் அந்த ஒற்றன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாதபடி அவனை நீ பயன்படுத்து. உடன் மூவர் சொல் தொக்க, மூணு பேர் சொன்னுங்கிறது யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அதனால்தான் நடுவர்னு வைப்பாங்க பாருங்க, ரிசல்ட் போடுறது மூணு பேரை உட்கார வைப்பான், அதுல மெஜாரிட்டி எதுவோ அதை வச்சு தீர்ப்பு கொடுப்பான். உண்டா இல்லைங்களா, வல்லுவர் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காரு. அந்த மாதிரி அவர் அந்த ஒற்றனுக்கு சொன்னார், நான் இந்த ஒற்றுக்கு சொல்றேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது இன்னைய காலத்துல. ஆகையினால என்ன பண்றது, ஏமாத்தும், ஒண்ணு இன்னொன்னா காட்டும். அதுக்கு பேர் திரிபு உணர்ச்சின்னு பேர், திரிபு உணர்ச்சி. தப்பா காட்டுறதுன்னு அர்த்தம், கயிற பாம்பா காட்டும், பாம்ப கயிறா காட்டும், தண்ணீரை காணல் நீராக நினைக்க சொல்லும். என்னாச்சு, பஞ்ச பாண்டவர்கள் யாகம் செய்து மண்டபம் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, துரியோதனம் வந்தானா, வந்தவன் ரொம்ப அழகான கலைப்படைப்பு அங்க இருந்தது, கீழே குளம் இருக்கிற மாதிரியே அழகா படம் வச்சு வச்சிருந்தான். அந்த காலத்துல ஓவியம், அருமையான ஓவியம் இருந்தது. படிக்கட்டு போட்டு தாமரை போட்டு பக்கத்துல தூண் போட்டுருந்து, இவன் வரும்போது முட்டிக்காலுக்கு மேல துணியை தூக்கி வந்தான், ஈரம் பற்ற போதும் எது, அந்த ஓவியத்து மேல காலை தூக்கி நடந்தானா, பார்த்தா ஓவியம் வெக்கமா போச்சு அவன். அந்த போன இதெல்லாம் ஓவியம் மாதிரி கட்டட அமைப்பு, அந்த நீர்நிலை இருந்ததுன்னு பாக்க, நீர்நிலை மாதிரி ஓவியம் இருந்தாங்க. உடனே உங்க அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதவன், இவனுக்கும் வாங்கிட்டாளா அந்த அம்மா, வந்தது பாரு பிரச்சனை, அது சிரிச்சதுனால வந்ததுதான் வேணாம். எதுக்கு சொல்றேன், பொய்யாக காட்டும் சொல்றது அதுதான், அதுக்கு மகாபாரதமே சாட்சி. ஒன்றை இன்னொன்றாக காட்டுவது திரிபு உணர்ச்சி, புரிந்து கொள்ள செய்வது திரிபு உணர்ச்சி. அதனால இந்த கண்ணு முதலான பொறிகள் நம்மை ஏமாற்றும். அசத்தினுக்கு உணர்வு என்று, இதுக்கு என்ன இல்ல, உணர்வுன்னா அறிவுணர்வு. உணர்வு என்ற சொல்லுக்கு உணர்வு உணர்ச்சி அர்த்தம், அறிவு இல்லை, யோசிக்கும் அறிவு கிடையாது. அதுதான் நிரூபிக்கின் இன்று அதான், அதை நிரூபித்தால் அது இல்லாமல் போகுமா. பாச அறிவு என்பது மேம்போக்காக நோக்கும் பொழுது அசத்தாகிய அக்கருவிகளுக்கு அறிவு உள்ளது போல தோன்றும். அதான் சொன்னேன், கண்ணுக்கு அறிவு இருக்கிறதாகவும் காதுக்கு அறிவு இருக்கிறதாகவும் அவன் நினைச்சு கிடப்போம். ஆனா ஒன்றின் வேலையை இன்னொன்று பார்க்காது. பாக்குமா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என் மூக்கையை கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருந்த வரேன், ஒரு 5 நிமிஷம் தூங்கி போற ராத்திரி தான் தூக்கம் இல்லை, ஒரு 2 வரையும் படியேன், என் காலை 2 வரையும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் டியூட்டியை இன்னொருத்தர் பார்க்க முடியாது, அவங்க டியூட்டியை அவங்களே பார்க்கல. அது கருவியா இருந்து செயல்படுத்த விஷயம், அதான் புரிஞ்சுக்கணும். ஒருவர் செய்வதை இன்னொருவர் செய்ய முடியாது, அவரவர்களும் ஆன்மா இல்லாமல் தனித்து செயல்படவும் முடியாது. அப்ப எப்படி அவை அறிவுரைகளாக இருக்க முடியும்? அதனால சடப்பொருள்கள் இவற்றுக்கு அறிவு கிடையாது. ஆனா நாம என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கோம், பாசத்தை அறியும் அறிவு பாச அறிவு, பதியை அறியும் அறிவு பதி அறிவு, பசுவை அறியும் அறிவு பசு அறிவு. இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான் நம்ம. அது என்னன்னா, பாசத்தை அறியும் அறிவு நம்ம சொன்ன பாருங்க, இந்த கட்டடம் இப்படிப்பட்டது, இன்னென்ன பொருட்களை இப்படி இப்படி செய்யலாம், ஒரு பானை செய்யறாங்கன்னா பானை செய்ய கத்துக்கிறது, ஒரு வீடு கட்டுறதுனா வீடு கட்ட கத்துக்கிறது, ஒரு துணி தைக்கிறதுனா துணி தைக்க கத்துக்கிறது, ஒரு புத்தகம் பண்றதுனா இப்படி கத்துக்கிறது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமணும் நாப்பழக்கம் மாதிரி இப்படி இப்படி பார்த்து செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதெல்லாம் பாச அறிவு. இவன் வச்சுக்கிட்டான் பேரு. அப்புறம் இதெல்லாம் புரிஞ்சு போய் தன்னை உணர்தல்னு ஒரு நிலை வரும். உலகியல் சம்பந்தமான அறிவு இருக்கிறதெல்லாம் பாச அறிவுங்க. இதுல இந்த ஐக்கியம் செயல்படும், நான் தான் பெரிய அறிவு, தான் பெரிய அறிவு இருக்கு, இவ்வளவு அறிவு இருக்கிறது, நுண்ணறிவு திறன் எல்லாம் போடுவாங்க டாக்டருங்க, இந்த செஸ் அது இதுல ஏதாவது விளையாட வைக்கிறது, இது வந்து அறிவை மதிப்பிடுவார்கள். இது பாச அறிவு, இதுல கூடலாம் குறையலாம் நாங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்த நிலையில வரக்கூடியது பசு அறிவு. பசு அறிவுனா என்னன்னா, இந்த கருவிகரணங்களுடைய துணை இல்லாமல், கருவிகரணங்களுடைய துணை இல்லாமல் இந்த ஆத்மா தன்னை உணர்தல். நிறைய சமயங்கள் இதோட என்ன போச்சு, சிவத்தை உணர்தலுக்கு வரவே இல்லை. தன்னை உணர்தல் தான்டா பாருங்க, சொர்க்கம் தான் எல்லை. நான் பாருங்க, சொர்க்கம் தான் முடித்த முடிவு. சில பேருக்கு சொர்க்கத்தை தாண்டி ஒண்ணுமே தெரியாது, சிவலோகம் சிவபதவி இதெல்லாம் சிவப்பேரெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவங்க லிமிட் சொர்க்கத்தோட சரி, அதை கூட கதகதையா வச்சிருப்பான். என்னடா பண்ணுவோம் சொர்க்கத்தை வச்சுனா, அங்கே 4 பெண்கள் நடனம் ஆடுவார்கள், அங்க சோமபானம் சுரா அடப்பாவி அருதி. இங்க இருக்கிறது எதுவா சொர்க்கம், குடிக்கிறதும் வேடிக்கை பார்க்கறதுமா சொர்க்கம். சொர்க்கம்னா என்னங்க, இன்பமே மயமானது. இதுக்கு நம்ம அர்த்தம் எழுதி வைக்கிறோம். அந்த காலத்துல என்ன கதை விட்டு வச்சிருக்கான், இந்த குடிக்கிறதும் வேடிக்கை பார்க்கறதும் நடனமாடுறதும் இத்த போய் சொர்க்கம் சொல்லி வச்சிருக்கான். தேவேந்திரனானால் நான் இப்படியாவேன் அப்படியாவேன், இதை சொர்க்கம்னு எழுதி வைக்கிறான். இதுக்கு யாகம் செய்யுங்கிறான், 1000 யாகம் செய்யி, 108 யாகம் செய்ய உனக்கு இந்த பதவி கிடைக்கும். உண்டா இல்லையா? இப்படி எல்லாம் சில நூல்கள் சில வழிகாட்டுதல்கள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் தொடக்க நிலை வழிகாட்டுதல். நம்ம அதெல்லாம் கடந்த நிலையில சைவ சித்தாந்தர்கள் 1ஆம் கிளாஸ். நாம் இருக்கிறது இப்ப ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 12th. இதுதான் எல்ல 12th வேலை ஏது ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் காலேஜ் தான். காலேஜுக்கு நமக்கு வேலை இருக்கு, ஹையர் செகண்டரி மட்டும் வச்சுக்கிறீங்க, பள்ளி கூடன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தொடக்க நிலை கல்வி மற்ற சமயங்கள்லாம் 1, 2 அப்படி வந்திருக்கலாம், மேல வந்திருக்கலாம். சைவ சித்தாந்தம் மட்டும்தான் 12th. நாம் மட்டும்தான் உச்சத்தில் இருக்கிறோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் கடந்து. சில பேர் 25 தத்துவத்தோட நின்று போனவங்களா இருக்கிறாங்க, நாம தான் 36 தத்துவம். 6 ஆறையும் நித்து அதன் மே நிலையை பேரா அடியேன் பெருமாறு உள்ளதோ. 36 தத்துவமும் கடந்த நிலை நமக்கு தான், சைவ சித்தாந்திகளுக்கு தான். இப்ப மத்தவங்க தொடக்க நிலையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில இந்த பசு ஞானம்னு ஒண்ணு இருக்குது. பசு ஞானம்னா கருவீகரணங்களுடைய துணை இல்லாமல் அறிவது. நீங்க சில டிவி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கலாம், ஒரு பெரியவர் வருவாரு, தாடி மெசியமா இருப்பாரு, அவரிடத்துல கேள்வி கேட்பாங்க, அம்மா உங்க வீட்டுல வடகிழக்கு பகுதியில ஒரு மரம் இருக்குதா? ஆமா. அந்த இது சரியில்லை, வாஸ்து சரியில்லை. உங்க அப்பாவுக்கு இங்க அடிபட்டு இருக்கா? ஆமா, கரெக்டா இருக்கும். உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா? ஆமா, கரெக்டா. எப்படி அவர் எங்க இருக்காரு? அந்த அம்மா போன் பண்றது 300 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துக்கு போன் பண்ணுது. இது எப்படி சாத்தியமாகும் கேட்டா, இடம் கடந்து காலம் கடந்து ஆன்மாவால் சிந்திக்க முடியும், உணர முடியும். சிந்திக்க விட உணரன்னு வச்சுங்க, இடம் கடந்து காலம் கடந்து ஆன்மாவால் உணர முடியும். அதுக்கு பேர் தான் பசு ஞானம். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க, அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னா சொல்லுவாங்க, அணுவாதல் பெரியதாதல் கனமாதல் லேசாதல் எல்லோருக்கும் தலைவனாதல் கூடு விட்டு கூடு வாய்தல் இந்த மாதிரியான ஆற்றல்கள்லாம் அதில் அடங்கு வச்சுங்க. அதெல்லாம் கைவரப்பதா இல்லையா சித்தர்களுக்கு? இது நம்மை விட அறிவு வாய்ந்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், எல்லா ஆத்மாவும் அந்த நிலையை அடைய முடியும். இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த சொல்றாங்க பாருங்க. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. பசுஞானம்